வணக்கம் திரு ஸ்ரீனிவாஸ். எமது நேயர்களுக்காக உங்களது பின்னணி பற்றியும் கணினி துறையில் உங்களுக்கு ஈடுபாடு எப்படி வந்தது என்றும் சொல்லுங்களேன்.
அடியர் இந்த பிறந்த ஊர் இன்னைக்கு சைவத்தின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம், வளர்ந்த ஊர் விருதாச்சலம். எனது தந்தையார் ஒரு வழக்கறிஞர். 1989 அவருடைய வழக்கறிஞர் பணிகள் சுமைக்காக கூட அடியர் சேர்ந்து பணியாற்றியதால் அதை சுமையை குறைப்பதற்காக ஒரு கருவியை வாங்கினோம். அவருடைய அலுவலகப்படி, அதாவது வழக்கறிஞருக்கான அலுவலகப்படியில கூட இருந்து செய்யும் போது இந்த கணியினுடைய ஆற்றலை தெரியக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 15 August 1995 இந்தியாவின் இன்டர்நெட்டின் பிறந்த நாள். அன்றைய தினம் அகில இந்திய அளவில் ஒரு 20 பேர் கூட இன்டர்நெட் இணைப்பை வைத்திருக்கவில்லை. ஆனால் அந்த 20 பேர்ல நாங்களும் ஒருவராக இருந்தோம். எங்கள் குடும்பம் இந்த மாதிரி இந்த இணையதளத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை வந்து எங்களுக்கு எளிதாக இருந்தது. ஏன்னா தந்தையாருடைய பணியில இந்த கணினியுடைய வேகம் என்ன, ஆற்றல் என்னன்றதை 89களிலே உணர்ந்ததால் இப்படியாக தொடங்கியதுதான் எங்களுடைய அந்த கணினி பயணம். பின்னால் அந்த இணையம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தது. பொதுவாக ஒரு கணினியை இயக்கினீர்கள் என்றால் எவ்வளவோ மென்பொருளை பார்க்கிறீர்கள். ஆனால் எந்த மென்பொருளும் இந்தியர்களாக குறிப்பாக தமிழர்களால் உருவாக்கப்பட்டு தமிழர்களுக்கே காப்புரிமையான மென்பொருள் ஏதும் இல்லை. ஆனால் அந்த பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் பெரும்பாலும் தமிழர்களும் இந்தியர்களும் இருக்கிறார்கள். அப்போ அந்த தொழில் முனைவோரோ இல்ல காப்புரிமை பெற்ற மென்பொருள் நம்மவருக்கு இல்லை, அந்நியர்களுக்கு தான் அதிகமாக உள்ளது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஏன் நம்மளும் வேலைக்கு போறதை விட சுயமாகவே ஒரு மென்பொருளை நமது பேர்ல எங்க PPPIndia.com என்ற இணையதளம் மூலமாக ஏன் இதை தயாரித்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு 1995 எங்களுக்கு ஒரு சிறிய பொறி தட்டியது. அதன் விளைவு இந்த PPPIndia.com என்ற இணையதளம் இந்தியாவில் ஒரு முதல் இணையதளம் என்றே கூறலாம். அப்படியாக எங்களுடைய பயணம் தொடங்கியது. சில மென்பொருளை உருவாக்கினோம். இணையதளம் வழியாக உலகளாவிய சந்தையையும் அதை படுத்த எங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது என்னவென்றால் நாங்கள் யாருமே கணினி துறையில படித்தவங்க கிடையாது. நான் வணிகவியல், எனது சகோதரர் வந்து தாவரவியல். இந்த பயணம் தொடங்கிய போது மென்பொருளை உருவாக்கினால் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற பிராண்டில் ப்ராடக்ட் மாடலா, பொதுவாக கணினி மற்றும் இணைய நிறுவனங்கள் எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஒரு கூலியாக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று, இந்தியர்களுக்கோ தமிழர்களுக்கென்று ஒரு பிராண்டு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மையே நம்மளால ஒரு சிறிய அளவில் இருந்தால் கூட ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் எங்களுடைய இந்த பயணம் தொடங்கி இப்பவும் ஒரு 12 மென்பொருளுக்கு மேல உருவாக்கி இந்தியாவை விட்டு வெளியே செல்லாமல் அந்த பன்னாட்டு கரன்சி என்று சொல்லக்கூடிய டாலரை எங்களுடைய இணையதளம் மூலமாக எங்கள் இல்லத்துக்கே வர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.
அதிலே நீங்கள் முதலில் ஆரம்பித்த மென்பொருள் மாணவர்கள் பரீட்சை முடிவுகளை இணையதளத்திலே பார்ப்பதற்கான மென்பொருள் இல்லையா?
முதல்ல அந்த இணையதளம் வந்த வேகத்துல பாத்தீங்கன்னா மக்களிடையே இந்த இன்டர்நெட் என்றால் என்ன என்ற ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு காலம் 1995. அப்போ வந்து தமிழக அரசு வந்து ஏன் நீங்கள் உங்களுடைய 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை இணைய வழியாக வெளியிடக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தினோம். அதற்கான மென்பொருள் தேவை என்றார்கள். அதற்கு இலவசமாக உருவாக்கி அதையும் தமிழக அரசு மூலமாக 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை இணையதளம் வழியாக வெளியிட போது ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் பேருக்கு மேல இந்த தேர்வுகளை முடிவுகளை பார்ப்பதால் அந்த ஒரு சின்ன ஒரு பொறி ஒரு 10 லட்சம் பேரை இணையம் என்ற ஒரு சுவாசத்தை சுவாசிக்க ஒரு வாய்ப்பாக இருக்குது. பின்னால் வந்து எல்லாராலையும் ஒரு கணினி ஒரு இணையம் வைக்கக்கூடிய ஒரு வசதி இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்றது, பாமரனுக்கு அது எட்டாக்கடியாக இருந்தது. அப்ப என்ன பண்ணோம், இந்த ப்ரௌசிங் சென்டர் என்ற கான்செப்டை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பல தெருக்கள்ல 10 ரூபாய் கூட நீங்க வந்து இந்த ப்ரௌசிங் சென்டர் இப்பவும் இருக்கு. இந்த கருவை உருவாக்குறது எங்கள் நிறுவனம் தான். அதனால் கணினி இல்லாதவர்களும் இணையத்தை சுவாசிக்க முடியும் இது போன்ற ப்ரௌசிங் சென்டர் மூலம். அப்போ அது வந்து சொந்தமாக வீட்டுல டெலிபோன் இல்லாட்டாலும் அவனால ஒரு ஜிமெயிலோ ஹாட்மெயிலோ ஒரு இணையதள வசதியை 10 ரூபாய்க்கு அவனால் பெற முடியும் இந்த ப்ரௌசிங் சென்டர் மூலமாக. இந்த கருவை உருவாக்கியதும் PPPIndia.com என்ற எங்கள் இணையதளம் தான்.
உங்களுடைய நிறுவனத்தின் பெயர் PPP, அதற்கு பின்னால் ஏதாவது கதை இருக்கிறதா?
ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களது சந்தையாரோடும் வழக்கறிஞர் பணியில் இருக்கும் போது வெறும் வழக்காடுகள் மட்டுமல்ல தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகளும் வழங்கி கொண்டிருந்தோம். அப்ப தொழில் முனைவோர்களுக்கு ஆலோசனை வழங்கும் போது இதனுடைய அடிப்படையே என்னன்னா பிளான் யுவர் ப்ரொபோசல் பிஃபோர் மேக்கிங் ஏ ப்ராஜெக்ட். அதுதான் இந்த PPP என்பது. பின்னால் கணினி இணையதளத்துக்கு எங்களுடைய பாதை மாறிய போது பாயிண்ட் டு பாயிண்ட் புரோட்டோகால் என்ற ஒரு நெட்வொர்க் புரோட்டோகால் மூலமாக தான் இன்றைக்கு இந்த இணையம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அதே இதில் அமைந்துவிட்டது.
அதனால அந்த தொழில் முனைவோருக்கான ஆலோசனை வழங்குற ஒரு நிறுவனமாக இருந்தது மென்பொருள் நிறுவனமாகவும் பரிணாமத்தை ஏற்படுத்தும்.
பெரிய மென்பொருள் நிறுவனங்கள் விட்டு செல்கின்ற ஓட்டைகளை நிரப்புவதற்காக நீங்கள் மென்பொருள் தயாரிக்கிறீர்கள் போல் இருக்கிறது.
கணினி மற்றும் இணைய உலகத்துல பாத்தீங்கன்னா இரண்டு ஜாம்பவான்கள் மைக்ரோசாப்டும் கூகுளும் தான். எங்கள் காண்டாக்டிக் என்ற ஒரு சிறிய ஒரு மென்பொருள் இந்த இரண்டு ஜாம்பவான்களை இருக்கிறது. அப்படி வந்து இதுல இருக்கிற அட்ரஸ் புக்கும் அதுல இருக்கிற அட்ரஸ் புக்கும் சிங்க்ரனைஸ் ஆகல. ஆனா எங்களுடைய மென்பொருள் வழியாக அதை சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். அதனுடைய விலை வெறும் $25 தான். அப்படியாக தான் இப்ப இந்த மாதிரி சிறிய சிறிய மென்பொருள்கள் பெரிய நிறுவனங்களுக்கு இது தேவைப்படுகிறது.
இன்னொரு சிறப்பை நான் காண்கிறேன், அதாவது தமிழில் மென்பொருட்கள். அந்த சிந்தனை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது?
பிறந்தது இல்லை என்பதாலோ, எனது ஆசான் சத்தியவேல் முருகனாரோட பழகி என்ற ஒரு காரணத்தினாலோ, அல்லது எனது துணைவியாருக்கு திருமுருக கிருபானந்த வாரியாரினுடைய பேட்டி முறை என்பதாலோ, ஒரு 10 ஆண்டுகளாக தமிழால் ஈர்க்கப்பட்டு பல தமிழ் பணிகளை இறைவன் படிக்க வைத்தான். அப்படி வைக்கும் போது பல தமிழ் இதழ்களுக்காக நம்ம செய்து வருகிறோம். ஏன் நம்ம வந்து மென்பொருள்லையும் நம்ம இந்த தமிழ் ஆளுமையை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போதுதான் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் எல்லா மொபைல் போன்ல வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு தமிழ் எண்களான நாட்காட்டியை உருவாக்கணும், பின்னால் வந்து தமிழ் எண்களான ஒரு கடிகாரத்தை உருவாக்கணும். ஆனா இதற்கெல்லாம் இதை பரப்புரை செய்வதற்கு பெரிய பொருளாதார வசதி தேவைப்படுது. ஆனா மென்பொருள் வழியாக, இணையதள வழியாக, குறிப்பாக கூகுள் ஆப் ஸ்டோர் வழியாக இந்த தமிழர்களான ஒரு மென்பொருளை கடிகாரத்தை உருவாக்கிடும் என்றால் பல லட்சம் பேருக்கு போய் சேரும் என்ற ஒரு கருவால் தமிழ் எண்களான ஒரு கடிகாரத்தை தமிழ் கிளாக் .com என்ற ஒரு இணையதளம் மூலம் இன்றைக்கு 1000,000 பேர் அதை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, வரும் காலங்களில் இந்த கடிகாரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு திருக்குறள் சொல்லும், ஒரு தேவாரம் பாடும், ஒரு திருவாசகம் பாடும்.
இந்த தமிழ் எண்கள் பாவனையில் இல்லாமல் போய்விட்டதே.
ஏன்னா தமிழ் எண்கள் என்பதே அகில உலக அளவில் மொரிஷியஸ் நாட்டில் மட்டும்தான் தமிழ் எண்களை உங்கள் ரூபாய் நோட்டில் பார்க்கலாம், மொரிஷியஸ் கரன்சியில. இன்றைய தலைமுறை தமிழர்களுக்கு என்று தமிழ் எண்கள் ஒன்று உண்டு என்பதை மறந்துவிட்ட காலம் இப்ப இருக்கிற காலம். தமிழை மட்டுமல்ல தமிழ் எண்களையும் மறந்துவிட்டார்கள்.
வேற இருக்கின்ற ஒரு திரைப்படத்திற்காக ரூ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், 5 என்று குறிப்பதற்காக.
ஏற்கனவே வா என்ற ஒரு சொல் வந்தது, அதனால அது பச்சையாக அது பயன்படுத்தப்பட்டது. அது வா என்றால் 1/4 கோட்டர் என்று பொருள். இதனால் அதை மதுபானத்தோடு ஒப்பிந்து விட்டார்கள். ஆனால் இந்த தமிழ் எண்கள் இப்ப பாத்தீங்கன்னா ச என்றால் 4, வெறும் அது குறி என்று எடுத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் சதுரம், 4 முடை, சமதூரம், அதனால் அது சதுரம். இப்ப நீங்கள் மொழியை படிக்கவில்லை, குறியை மட்டும் படிக்கவில்லை, ஒரு தத்துவத்தை படித்திருக்கிறீர்கள், ஒரு கணிதத்தை படித்திருக்கிறீர்கள், ஒரு அறிவியலும் படித்துவிட்டீர்கள். ஒரு குறியிலேயே இவ்வளவு செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் அன்றைய தமிழர். ச என்றால் 4, ச என்றால் சதுரம், சமதூரம், அதனால் அது சதுரம். இவ்வளவு விஷயங்கள் இந்த ச என்ற ஒரு விஷயத்தையே பேசலாம். அதே மாதிரி கா என்றால் 1, இக்கூட்டலா கா, இக் மெய்யெழுத்தின் முதலெழுத்து, ஆ உயிரெழுத்தின் முதலெழுத்து, கா உயிர்மை எழுத்தின் முதலெழுத்து, எல்லாமே முதல் என்பது வருவதால் கா என்பது ஒன்றை குறித்ததாக இருக்கு. இதை ஒன்றே கடவுள் என்ற தத்துவத்தை குறித்ததாகவும் அந்த கா இருக்கு. எம்மதத்தை எடுத்தாலும் கணபதி, கர்த்தர், கந்தன், கடம்பன், கதிர்வேலன், காதர், கருவாரி, காளி, எல்லாமே அந்த முதன்மையை குறித்ததாக இருக்கிறது. அப்போ இது வெறும் எண்கள் மட்டும் இல்ல, இது பல சித்தாந்தத்தையும் வெளிக்கொண்டு வர முடியுது. இந்தியாவில பல லட்சம் மென்பொருள் பொறியாளர்கள் வெளியேறுகிறார்கள். ஒரு ஒரு கல்லூரியில் இருந்தும் மென்பொருள் உருவாக்குவார் நினைக்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா, அமைக்க கனவுகள் அமெரிக்காவில் போகணும், இல்ல துபாய் போகணும், பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் அந்த படிப்பு பிடிக்கிறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் நம்ம செலக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கனவுல தான் எல்லா இளைஞர்களும் இருக்கிறாங்க. நாமும் ஒரு தொழில் முடிவில்ல, நாமும் ஒரு மென்பொருளை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவு யாரும் கனவு கூட காண்பதில்லை.
அந்த வகையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் ஒரு தொழில் முனைவோர் கழகம் ஒன்றையும் ஆரம்பித்து நடத்தி வருகிறீர்கள் இல்லையா?
தொழில் முனைவோர்களை உருவாக்குவதனால வேலை வாய்ப்பு என்பது ஒன்று கிடைக்கலாம். அது மென்பொருள் மட்டுமல்ல, பல வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உலகளாவிய வாய்ப்புகள் பெருகிக் கொண்டு வருகின்றன. இதன் மூலமாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்றால், இன்றைக்கு வந்து ஒரு கல்லூரியில வந்து பல லட்சம் பேர் படித்து விட்டு வேலை தேடுபவர்களாக இருக்கிறார்களே தவிர வேலை கொடுக்கும் நிலைக்கு அவர்கள் வரவில்லை. நாம் வேலை தேடுகிறோம், நாமையே பலருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. இதற்காக சில விழிப்புணர்ச்சி முகாம்களை அந்த கல்லூரியிலேயே நடத்தி கொண்டு வருகிறோம். டு பி ஆர் நாட் டு பி என்ற ஷேக்ஸ்பியர் சொல்வதை நான் மாற்றி சொல்வேன், டு பி அன் என்டர்பிரனர், நாட் டு பி அன் எம்ப்ளாயி. அப்படி வந்து ஒரு தொழில் முனைவோர் உருவாக்குவதால் பல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு களம் அமைக்கப்படுகிறது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் 32 இலங்கை அகதிகள் முகாம் உள்ளன. அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் இன்றைக்கு படித்துவிட்டு என்ன செய்வது என்று ஒரு நிலை இருந்த போது எனக்கு வேறு ஒரு அமைப்பு மூலமாக அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த அகதிகள் முகாமில் இருந்து வந்த 200 மேற்பட்ட இளைஞர்களை சென்னையில் ஒரு இடத்தில் அவர்களை அமர்த்தி 3 தொழில் முனைவோருக்கான பயிற்சி பட்டறை நடத்தி பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்தும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஒரு இளைஞனுக்கு 1,00,000 to 1,50,000 வரை இந்த இலங்கை அகதிகள் முகாமிலேயே அந்த தொழிலை அவர் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை இது கிடைச்சது. அதனால இப்ப அவங்க ஒரு தொழில் முனைவர்களாகவே உருவாகிவிட்டார்கள். இப்ப இதே மாதிரி இலங்கை இருக்கிற இளைஞர்களும் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறுக்கு விடையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி பட்டறை நடத்தி அவர்களை இந்த இளம் தொழில் முனைவோர்களாக உருவாக்கிறோம் என்றால் அவர்கள் உருவாக்கக்கூடிய பொருள்களை வெளிநாடு ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, ஐரோப்பாவில் வாழும் இலங்கை தமிழர்கள் இந்த பொருள்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றால் அடுத்த திசை என்ன என்று இயங்கிக் கொண்டிருக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்த பயிற்சி பட்டறை மூலம் ஒரு தொழில் முனைவோராகவும் உருவாகி பொருளாதார வெற்றியையும் அடைய முடியும், தன் வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
இந்த தொழில் முனைவோர் கழகத்திற்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது?
அதாவது ஒரு ஒரு பொருளே தாரம் என்று சொல்வார்கள், அதனாலதான் அதை பொருளாதாரம் என்றார்கள். அப்படி அந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் ஒழிய நீங்க எந்த மொழி பற்றாளராக இருந்தாலும் இந்த 3 சாப்பாடு மட்டுமில்லாமல் 10 சாப்பாடு போடக்கூடிய ஒரு உணவு வழங்கக்கூடிய ஒரு நிலையை அந்த தமிழருக்கு வர வேண்டும் என்றால் அவன் பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி அடைய வேண்டும். இதைத்தான் நாங்கள் கல்லூரியிலிருந்து மற்ற இடங்களில் நான் பேசிக்கிட்டு வருகிறேன். இப்ப பெரும்பாலும் கல்லூரிகள்ல நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு, கூப்பிட்டு எல்லாரையும் வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த சொல்றாங்க. அதற்கு அடுத்த நிலை பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரு நிதி தேவைப்படுது அந்த தொழில் முனைவர் ஆகுவதற்கு. இப்ப இந்தியாவில வந்து இளம் தொழில் முனைவோர்களுக்கு 18 35 இருக்கிற முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கு எந்தவித சொத்து ஜாமீன் இல்லாமல், அதாவது கொலாட்ரல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அடமானம் வைக்கக்கூடிய அந்த சொத்து ஜாமீன் இல்லாமல் 50,00,000 வரைக்கும் வங்கிகள் நிதி உதவி வழங்கிட்டுருக்கேன். இப்ப இந்த மாதிரி நிதி உதவி உதவி வழங்கி வழங்குவதால் இளைஞர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பும் விழிப்புணர்ச்சியும் இதை கிடைத்து வருகிறது.
இந்த என்டர்பிரெனர்ஸ் கிளப் தொழில் முனைவோர் கழகம் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்துடனும் இணைந்து செயற்படுகிறது அப்படியா?
இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை சிங்கப்பூரிலும் நடத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து எங்களிடம் சில ஆலோசனை பெற்று சென்றார்கள். ஒரு 2 மாதங்களில் அந்த மாதிரி பல்கலைக்கழகத்திலையும் இங்கே இந்தியாவில் என்ன செய்யறமோ அதே மாதிரி அந்த மாதிரி பல்கலைக்கழகத்திலும் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. இப்ப இதே மாதிரி இலங்கை பல்கலைக்கழகத்திலையும் செய்யலாம். வியாபார பல்கலைக்கழகம், பல பல்கலைக்கழகங்கள் உலகளாவே இருக்கு. இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தலாம். ஏன்னா தொழில் முனைவோர் என்ற ஒரு சிந்தனை ஊக்குவித்து அவங்களை வளப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இப்போது.
இதை தவிர நீங்கள் ஒரு தமிழ் சமய இணையதள நூலை பதிப்பாசிரியராக இருந்து வெளியிடுகிறீர்கள் என்று அறிகிறேன், அதை பற்றி சொல்லுங்களேன்.
தெய்வமுரசு.org என்ற இணையதளமும் தெய்வத்தமிழ்.org என்ற இணையதளம் மூலமாக என்ன பரப்புரை செய்கிறோம் என்றால் கருவறையிலிருந்து கல்லறை வரை, தொடக்கம் முதல் அடக்கம் வரை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம் வாழ்வில் 16 சடங்குகள் உள்ளன. இன்றைய நிலையில் தமிழன் இந்த சடங்குகளை தமது தாய்மொழியில் செய்யக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அந்த சடங்குகள் செய்பவர்களுக்கும் புரிவதில்லை, கேட்பவர்களுக்கும் புரிவதில்லை. ஆனால் பண்டைய தமிழன் வகுத்த நெறி அறம், பொருள், இன்பம், வீடு என்பதே நான்மறை. 4 வேதம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு. இதன் அடிப்படையில் இந்த சடங்குகளை எமது ஆசிரியர் சத்திவேல் முருகனார் SRM பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடத்திட்டமாக உருவாக்கி ஒரு பட்டய படிப்பாகவும் அதை நடத்தி இன்றைக்கு 300 மேற்பட்ட தமிழ் அர்ச்சகர்கள் உருவாகி இந்த சடங்குகளை இல்லங்களிலும் கோயில்களிலும் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த தமிழ் வழிபாடு என்பது தமிழரை விட்டு பிரிந்து விட்டதால்தான் இன்றைக்கு நம்மளுடைய மொழியால் நம்மை விலகி இருப்பதனால்தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அந்த மொழி உணர்வை இல்லங்களில் கொண்டு வர வேண்டும் என்றால் சடங்குறையாக இந்த மொழியை இல்லங்களுக்கு எடுத்து செல்லலாம் என்பதால்தான் வெறும் நேரடியாக மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லாமல் பயிற்றுவிப்பவர்களை பயிற்றுவிக்கலாம் என்பதனால்தான் தமிழ் அறிஞர்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம். இதற்கு உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் பயிற்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கோ பயணம் செய்து ஒரு 5 குழுவாக சென்று இந்த பயிற்சியை நடத்தி வருகிறோம். சென்ற மாதம் இலங்கைக்கு சென்று அங்க வந்து இது போன்ற ஒரு தேவை இருக்கான்னு பார்த்தால் அங்க வந்து எல்லாருக்கும் தேவாரம் தெரிகிறது, திருவாசகம் தெரிகிறது, சமய கல்வியில் நன்றாக இதையெல்லாம் படித்திருக்கிறார்கள். ஆனால் இதை எந்தெந்த சடங்குக்கு எந்தெந்த தேவார பதிகைகள் பாட வேண்டும், அதற்கான முத்திரைகள் என்ன, அப்படி என்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியல. இப்ப இப்படி ஒரு பயிற்சி கொடுக்கலாம் என்றதுக்காக ஒரு கருப்பொருளை உருவாக்கி அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த மாதத்தில் இந்த பயிற்சியை உருவாக்க திட்டமிட்டு உள்ளோம்.
இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறதா ஐயா?
இன்றைக்கு தமிழர்கள் உலகளாவிய அளவுல வேரூன்றி விதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெறும் படியில் இருப்பதை விட ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவுல வந்தால்தான் தொய்வுரையில இருக்கிற தமிழர்களுக்கு அவரால் தூக்கிவிட முடியும். இந்த வேலையிலே இருந்தாங்கன்னா தொய்வு நிலையில இருக்கிற பிற நாட்டில் இருக்கிற தமிழர்களை தூக்கி நிறுத்த முடியாது. அப்போ அவர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் நல்ல ஒரு தொழில் முனைவோராக உருவாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் மொழியும் ஒரு தொய்வு நிலையில் இருக்கிறது. அந்த மொழியை தூக்கி பிடிப்பதற்கு இந்த தமிழர்கள், உலகளாவிய தமிழர்கள் அவரவரால் என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்யணும். இளைஞருக்கு சொல்ல வேண்டிய செய்தி, உங்கள் திருமணம் தமிழிலே நடக்கட்டும், அதுவும் திருமுறை திருமணமாக நடக்கட்டும்.
மிக்க நன்றி ஐயா.
நன்றி, வணக்கம்.